உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் கண்ணன் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் பூசணி குடும்ப பயிர்களில் பழகி மேலாண்மை முறைகளை பற்றி இந்நிகழ்ச்சியில் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பூசணி குடும்பத்தை சேர்ந்த பயிர்களில் வரக்கூடிய பழகிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளப்போவது என்னவென்றால், பூசணி குடும்ப காய்கறி பயிர்களில் வரக்கூடிய பழகிகளை கட்டுப்படுத்துவதற்கு நானோ தொழில்நுட்பம் எவ்வாறு உதவப் போகிறது என்பது குறித்து தான் இந்த உரையில் நான் விளக்க இருக்கின்றேன். இப்பொழுது பூசணி குடும்ப பயிர்களை பொறுத்தமட்டில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பரங்கிக்காய், புடலைக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பாகற்காய், சாம்பல் பூசணி, வெள்ளரி, ஜெர்கின், தர்பூசணி, இவை எல்லாமே வந்து பூசணி குடும்பத்தில் வரக்கூடிய காய்கறிகள் மற்றும் ஒரு சில பல பயிர்கள். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டுமென்றால், இந்த பூசணி குடும்ப பயிர்கள் எல்லாமே உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இவ்வாறு உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த பயிர்களை, அதே அது மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையில் மக்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார் சத்து மிக மிக முக்கியம். ஏன்னா நார் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா மலச்சிக்கல்கள் ஏற்படும். இன்றைக்கு இருக்க குழந்தைகள் எல்லாமே பீஸா, பர்கர் அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், அதிகமாக மைதா கலந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த மாதிரியான பூசணி குடும்பத்தை சார்ந்த காய்கறி பயிர்களை நாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வந்து தவிர்க்கப்படுகிறது. ஆக அந்த அளவு முக்கியத்துவம் உள்ள இந்த பூசணி குடும்ப பயிர்களில் பூச்சிகளினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த பூச்சிகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா, நிறைய வகையான பூச்சிகள் பாதிப்பை கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பழகிகள், இதுதான் வந்து ஏறத்தால் அதிக அளவு பாதிப்பை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கூன்வண்டு, தண்டு தொலைப்பான், தண்டு வீக்க ஈ, புடலை காவடி புழு, பூசணி இலைப்புழு, சுரக்காய் இறகு பூச்சி, அது மட்டும் இல்லாமல் இலை தொலைப்பான், இவை எல்லாமே நம்ம பூசணி குடும்பத்தில் வரக்கூடிய காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள். இந்த பூச்சிகளில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பழகிகள். அந்த பழகிகள் எவ்வாறு இருக்கின்றன, அதனுடைய வகுப்புகள் எத்தனை இருக்குது, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இந்த மாதிரி போயிட்டுருக்க கட்டுப்படுத்தும் முறைகளில் நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன கூடுதல் பயன் கிடைக்க போகுது, இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பழகிகள். இதில் வந்து இந்த பழகிகள் பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பாக்டோசிரா குக்கர்பிட்டே, அடுத்ததாக பாக்டோசிரா சிலியேட்டஸ், அடுத்ததாக பாக்டோசிரா ஜொனேட்டா, இந்த மூன்று வகையான பழகிகள் இந்த பூசணி குடும்ப பயிர்களை தாக்குகின்றன. ஆக இந்த தாக்கப்பட்ட பூசணி குடும்ப காய்கறிகளில் எந்த மாதிரியான அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியும், பழகிகள் தாக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த தாக்கப்பட்ட காய்கறிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான பழுப்பு நிற திரவம் வடியும். அதை முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அழுகிய நாற்றம் துர்நாற்றம் அடியும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்களற்ற புழுக்கள். இப்போ நம்ம மாம்பழம்லாம் சாப்பிட்றப்ப பார்த்தோம்னா உள்ள ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு புழு இருக்குதும், அதே மாதிரியான புழுக்கள் சாம்பல் நிற புழுக்கள் இந்த காய்கறி பகுதியை குடஞ்சி சாப்பிட்டுட்ருக்கும். அது சாப்பிட்றது மூலமாக அந்த இடங்கள் வந்து நச்சாகி அதிலிருந்து நம்மளுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு திரவம் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்கப்பட்ட காய்கறிகள் எல்லாமே சிறுத்து போயிடும், சின்னதாகிடும், சுருங்கிடும், காய்களை முதிர்ச்சி அடையாது. ஒரு சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னா தாக்குதல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த காய்கள்லாம் வந்து கீழே விழுந்துடும். எந்த அளவுக்கு காய்கறிகள் வந்து மென்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த பூசணி குடும்பத்திலேயே அதிகமாக தாக்கப்படுறது வந்து பீர்க்கங்காய், அப்புறம் வந்து புடலங்காய். இந்த ரெண்டு காய்கள் வந்து அதிகமாக தாக்கப்படும். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது வந்து முட்டுறதுக்கோ உள்ளே போயிட்டு குடஞ்சி சாப்பிட்றதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கம்மியாகவும் இருக்கும், இல்லாமல் இருக்காது, கம்மியாக இருக்கும். எதில் கம்மியாக இருக்கும்னா பாகற்காய், அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சாம்பல் பூசணி, இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு இந்த பூச்சிகள் வந்து முட்டை வைக்கிறது சிரமம், உள்ளே குடஞ்சி சாப்பிட்றது சிரமம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளுடைய வாழ்க்கை பருவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பூச்சி எப்படிப்பட்டது, எப்போ அது தாக்கும் அப்படிங்கிறது அதனுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பூச்சியில் வந்து முட்டை பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழு பருவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா முழு வளர்ச்சி அடைந்த பருவம். இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புழு பருவமும் முழு வளர்ச்சி அடைந்த பருவமும் தான் தாக்கத்தில் ஏற்படுத்தும். முட்டை பருவமும் கூட்டுப்புழு பருவமும் அமைதியாக இருக்கும். இந்த முட்டைகள் எல்லாமே எங்கே வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்களுக்கு மிக அருகாமையில் வைக்கப்படுகிறது. இந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய இந்த புழுக்கள், வெளிவரக்கூடிய புழுக்கள் காய் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிற சூழ்நிலையில் காயை குடைஞ்சி உள்ளே போயிட்டு சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம்னா அதனுடைய எச்சங்களையும் அது பின்னாடி போட்டுக்கிட்டே வரும். அந்த எச்சங்கள் வர வர என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே முன்னோக்கி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கும், பின்னோக்கி எச்சங்கள் வந்துட்டுருக்கும். இது ரெண்டு கலந்து வெளியில் வரதுனால தான் நம்மளுக்கு இந்த துர்நாற்றம் கிடைக்கிது. அடுத்ததாக இது சாப்பிட்டு முடிச்சோடனே புழு முழு வளர்ச்சி அடைஞ்சிரும். அழைஞ்ச உடனே இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கீழே மண்ணில் விழுந்துடும். மண்ணில் விழுந்து கூட்டுப்புழுவாக மாறிடும். கூட்டுப்புழுவாக மாறினதுலேருந்து ஏறத்தால் ஒரு வாரம் கழித்து இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முழு வளர்ச்சி அடைந்து ஈயாக வெளியே வரும். இந்த ஈக்கள் மறுபடியும் ஆண் ஈக்கள் பெண் ஈக்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமும் இனப்பெருக்கம் செஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, மறுபடியும் தன்னோட முட்டையில் வைக்கிறதுக்காக போயிட்டு காய்களை காயப்படுத்துவாங்க. அதான் நம்மளுக்கு காயில் பார்த்திங்கன்னா அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கும். லேசாக அதை அமுக்கி பார்த்தோம்னா அதுலேருந்து திரவம் வரும். ஆக மூன்று வகையான பல ஈக்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து பாக்டோசிரா குகர்பிட்டே. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளை நிற இறக்கைகள் இருக்கும், அது மேலே பழுப்பு அல்லது சாம்பல் நிற புள்ளிகள் காணப்படும். பாக்டோசிரா குகர்பிட்டே. அடுத்ததாக இருக்கக்கூடிய வகை என்னென்னா பாக்டோசிரா சியேட்டஸ். இதில் பார்த்துக்கிட்டா செம்பழுப்பு நிற உடல், முன்னாடி இருக்கிறது வெண்ணிறம், இது வந்து செம்பழுப்பு நிறம் உடல். பாக்டோரஸ் குகர்பிட்டே விட சின்னதாக இருக்கும். முன்னாடி சொன்ன ரகத்தை காட்டிலும் இது சின்ன ஈயாக இருக்கும். அடுத்ததாக பாக்டோசிரா ஜெனேட்டா, அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற உடல். நல்லா பாருங்கள், முதல்ல சொன்னது வந்து வெண்ணிறம், அடுத்து சொன்னது செம்பழுப்பு நிறம், மூன்றாவது சொன்னது மஞ்சள் நிறம். அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ரகத்தில் இடுப்பு பகுதியில் மூணாவது கண்டத்தில் மஞ்சள் நிற பட்டை இருக்கும். இது மூணுமே இந்த மூன்று வகையான ஈக்களை கண்டறியறதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள். அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தும் முறையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இதில் எப்படி நம்ம நானோ தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விவாதிக்கலாம். கட்டுப்படுத்துகிற முறையை பொறுத்த மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா, எந்த ஒரு கட்டுப்பாட்டு முறையாக இருந்தாலும் நம்மளுடைய தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கிறணும். ஆக சுத்தமாக, அதாவது கீழே விழுந்து கிடக்கிற காய்கறிகள், உடஞ்சு கிடக்கக்கூடிய பூச்சிகள், அப்புறம் வந்து உடஞ்சு கிடக்கக்கூடிய காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய களைகள், இதையெல்லாம் அப்புறப்படுத்தணும். ஸோ தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்து விட வேண்டும். ஏன்னா இதுதான் அடுத்த தலைமுறையான பூச்சிகள் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அடுத்ததாக உட்பரவுதல் உள்ள இடங்களில், உட்பரவுதல் உள்ள இடங்களில் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒரே வகையான காய்கறியே போட்டுட்டு இருப்பார். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா தலைமுறை தலைமுறையே அது வாழ்ந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காய்கறி மாற்றணும். உதாரணத்துக்கு பந்தல் காய்கறி போட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் பந்தலை மாற்றிட்டு இருக்க முடியாது, ஏன்னா பந்தல் போடுறது செலவு அதிகம். ஆக பந்தல் காய்கறிகள் போடுறப்ப ஒரு தடவை பூசணி குடும்பம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது தடவை நீங்கள் அவரை குடும்பத்துக்கு போகலாம். அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த தொன்று தொட்டு தலைமுறை தலைமுறையாக வந்து இந்த ஈக்கள் வந்து சேதாரப்படுத்துறது தவிர்க்கப்படும். அடுத்து கூட்டுப்புழுக்களை வந்து என்ன செய்யணும்னா மண்ணை விட்டு கிளறி விடணும். நம்ம பந்தல் போட்டுட்டோம்னே உள்ளே போகிறதுக்கு சிரமப்படுறோம், அப்படி இருக்கக்கூடாது. பந்தலை வந்து காய்கறிகள், ஒரு காய்கறி முடிச்சு இன்னொரு காய்கறிக்கு போகிறப்ப பந்தல் இருக்கக்கூடிய அந்த செடிகள் கொடிகள் எல்லாம் நம்ம அப்புறப்படுத்திட்டு கீழே இருக்கக்கூடிய மண் பகுதியையும் மண் கொத்து களை எடுக்கக்கூடிய கொத்துகள்னால கிளறி விடணும். கிளறி விடுறப்ப இந்த பூச்சியினுடைய கூட்டுப்புழுக்கள் வெளியில் வரும். இந்த பூச்சியினுடைய கூட்டுப்புழுக்கள் வெளியில் வர்ற பட்சத்தில் அது சூரிய வெளிச்சத்துக்கு ஆட்பட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்ச ரகங்களை கூட நம்ம வந்து பந்தலினுடைய ஓரங்களில் போடலாம். முக்கியமாக சொல்கிறாங்க பீர்க்கை, பீர்க்கங்காய் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும், பொடலங்காய் ரொம்ப பிடிக்கும். பந்தலினுடைய ஓரத்தில் போட்டால் அது அதை மட்டும்தான் தாக்கும். மற்ற காய்கறிகள் வந்து அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இந்த ஈக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய பொய்களை வந்து நம்ம வந்து வச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து மருந்து தெளிக்கிறது ஒரு முறை இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு மருந்து தெளிக்கிறத நம்ம வந்து குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மனிதர்களுக்கு நச்சுத்தன்மையை குறைக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொல்கிறப்ப சொன்னேன், இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து பீஸா பர்கர் சாப்பிட்றோம், நார்ச்சத்து உள்ள இந்த பூசணி வகையை சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம நச்சு தெளித்து விஷமாக கொடுத்துடக்கூடாது. அப்போ நச்சில்லாத முறையில் வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் இனக்கவர்ச்சி பொறியை வைத்து கவர்ந்து இழுக்கிறது. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில வகையான வாசனை எண்ணெய்களை கூட நம்ம வச்சு கவர்ந்துருக்கலாம். என்னன்னு பார்த்துக்கிட்டா சிட்ரோனாலா எண்ணெய், இந்த சிட்ரோனலா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பூச்சிகளை கவர்ந்தெடுக்கும் தன்மையுடையது. அதே மாதிரி நம்ம நீலகிரி மரம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் அது கூட வினிகர், நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் அசிட்டிக் அமிலம் வினிகர், அதோட லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாக்டிக் அமிலத்தையும் கலந்து வச்சோம் அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபெர்மெண்ட் ஆகி வரக்கூடிய அந்த நொதித்த அந்த ஸ்மெல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஈக்களை கவர்ந்தளித்து நம்ம அழிக்கலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வந்து கியூலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவத்தை நாம் வந்து இப்போ நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்கிது, அமேசான்லேயே வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நிறைய கிடைக்கிது. ஒரு இது வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய டப்பாக்களை 2-3 ஓட்டைகள் போட்டு இது உள்ளே கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஈக்கள் வந்து அதில் வந்து உள்ளே விழுந்துடும். கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை மண்ணில் தோண்டி போட்டு அதை அழிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு முறைன்னு இருக்குல்ல, ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து 10 அப்படின்னு வைக்கணும், ஒரு ஹெக்டருக்கு 25 அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சு இந்த ஈக்களை கவர் நிறுத்து அழிச்சிக்கலாம். ஆக இந்த இடத்துல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்ன வேண்டியது அப்படின்னா, இந்த மருந்து இல்லாத முறையில் நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். இந்த இனக்கவர்ச்சி பொறியில் தான் இப்போ நம்ம நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறோம். என்ன இந்த இனக்கவர்ச்சி பொறியில் வந்து நம்மளுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிகள் தான் வந்து இதை வந்து கலந்து விற்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, டைல்யூட் பண்ணி ஒரு 3 மாதம் வர வேண்டிய அந்த திரவத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, 15 நாள் 20 நாள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சீப்பாக கொடுக்குறேன்னு வாங்க. ஒருத்தங்க 60 ரூபாய்க்கு கொடுத்து தரமான பொருள் கிடைக்கும், இவங்க 40 ரூபாய்க்கு கொடுத்து தரமற்ற பொருளை கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஆராய்ச்சியாளர்கள் சரிப்பா நீ தரமற்ற பொருளையே கொடுத்தாலும் கூட அதுலேயும் என் தொழில்நுட்பத்தை மாற்றும் பொழுது அதில் வந்து அந்த 3 மாதத்துக்குரிய இதை வர வைக்கணும் அப்படின்னு முனிச்சில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு நானோ கலவையை உருவாக்கியிருக்கோம். அந்த நானோ கலவையினுடைய முக்கிய பண்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்த இனக்கவர்ச்சி பொறியிலிருந்து வரக்கூடிய திரவத்தை மெதுவாக வெளியில் போகிற மாதிரியும் அதே நேரத்தில் நீண்ட நாளுக்கு வர்ற மாதிரியும் செய்கிறது. அந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு என்ன வகையான நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அதிக அளவு ஈக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு வந்து குறையுது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு பூசணி குடும்ப பயிர் நீங்கள் போட்டிங்கன்னா குறைஞ்சது 6 மாதம் நீங்கள் அந்த பயிரை அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு காய் வராது. 90 நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு 20 நாள் 30 நாளைக்கு ஒரு காய் பறிக்க போகிற அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 குறைஞ்சது ஒரு 3 மாதமாக அது இருக்கணும். 3 மாதம் பயிர் அறுவடைக்கு ரெடியாகும், 3 மாதம் அறுவடை மாற்றி எடுத்துகிட்ருப்பீங்க. அப்போ ஒரே ஒரு பொறியை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ எந்த மாதிரியான நானோ தொழில்நுட்பம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி திரவத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானோ துகள்கள் அதாவது உறிஞ்சும் தன்மையுள்ள நானோ துகள்களை வச்சு ஒரு கலவை உருவாக்குறாங்க. அது என்னென்ன உறிஞ்சும் துகள்கள் அப்படின்னு பார்த்தா, சிலிக்கா டை ஆக்சைடு. சிலிக்கா டை ஆக்சைடுன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மணல். மணலை வந்து பொடி பண்ணி எந்த அளவுக்கு சின்னதாக்குறோமோ ஆகிறப்ப அது சிலிக்கான் டை ஆக்சைடாக மாறிடுது. இதுவும் ஒரு நேச்சுரல். அடுத்தது டைட்டானியம் டை ஆக்சைடு, அடுத்தது ஜிங்க் ஆக்சைடு, அடுத்து ஜியோலைட். இந்த 4 பொருள்கள்லையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உறிஞ்சும் தன்மை இருக்குது. இதை நானோ சைஸுக்கு மாற்றி இந்த நானோ துகள்களை என்ன பண்ணுறாங்க, இந்த கியூலூர் திரவத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை உருவாக்குறாங்க. இந்த கலவையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உறிஞ்சும் தன்மை உள்ள பிளைவுட்டு டிஸ்குகளை கட் பண்ணி உள்ளே போட்டு முக்கி எடுத்து அதை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு கட்டுறோம். இது கட்டுற மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நார்மலாக நீங்கள் கடையில் வாங்கி போடக்கூடிய இதே திரவம், இந்த இனக்கவர்ச்சி திரவம் நார்மலாக இருக்கிறது பார்த்துக்கிட்டா, அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக இருக்கக்கூடிய திரவமே உங்களுக்கு வந்து 1-1.5 மாதம் தான் வரும். அதன் மூலமாக வரக்கூடிய ஈக்கள் கவரக்கூடிய அந்த எண்ணிக்கை மிக மிக குறைவு, 50-60 தான் வரும். ஆனால் இந்த நானோ கலவையின் மூலமாக செஞ்சு நம்ம வைக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நம்மளுக்கு 8-14 வாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இனக்கவர்ச்சி திரவமானது மெதுவாக ரிலீஸ் ஆகுது. அத்தோடு மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக குறைஞ்சது 300 எண்ணிக்கைக்கு மேலே நம்மளால் ஈக்களை கவர்ந்தெழுக்க முடியும். இந்த கவர்ந்தெழுக்கும் தன்மையானது இடத்துக்கிட மாறுபடும். ஒரு இடத்துல ஈயே இருக்காது. அந்த இடத்துல நம்ம நார்மலாக வைக்கிறது வச்சோம் அப்படின்னா ஒரு 50 விழுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே கண்டிப்பாக 100க்கு மேலே விழுகும். அதிகமாக ஈ இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே ஒரு 100 ஈ விழுதுன்னு வச்சுங்க, நார்மலாக இருக்கக்கூடிய திரவத்தில் நம்ம நேரோ திரவத்தில் 300க்கு மேலே விழுகும். ஆக இதனுடைய சக்தியானது 1 மடங்கோ அல்லது 2 மடங்கோ இரட்டிக்கும் தன்மையில் இது இருக்கிறதுனால, இந்த மாதிரியான நானோ துகள்கள் இனி வரும் காலங்களில் நம்ம விவசாய பெருமக்களுக்கு கிடைக்குமாறு வழிவகைகள் செய்யப்படும். ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதன் முடிவுகள் அதிவிரைவில் வந்து வெளியிட்டு நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் செய்வதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மும்முனைப்போட செயல்பட்டு வருகிறது. ஆக பூசணி குடும்பத்தில் வரக்கூடிய இந்த பழையீக்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்பம் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக கட்டுப்படுத்துறதுக்கு மேற்கொண்டு என்ன மாதிரியான உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னாலும், நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443823221. 9 1 முனைவர் எம் கண்ணன், இணை பேராசிரியர், பூச்சியியல் துறை, கோவை. கேட்ட அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, இதுவரை நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் பூசணி குடும்ப பயிர்களில் பல ஈயினால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் முனைவர் கண்ணன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.